الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله على وتر العالمين نكرتن بليون ما هي الله من ترنامم كنت نذر يا رب سيكرين அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் அவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக வந்துவிட்ட இமாமுல் அம்பியா சையீதுல் அத்தியா ஃபாத்திமுன் நபியின் சர்தாரே தோஜஹா முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் தோழர்கள் கியாம நாள் வரை இருக்கும் உத்தம நல்லடியார்கள் யாவரின் மீதும் உண்டாவதாகும். புனித ஜுமாவின் கடுமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நவைத்துல் அசிகா பஃபி ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா அல்லாஹ்விற்காக வேண்டி நான் வீற்றிருக்கிறேன் என்ற புனித எண்ணத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் என் திசைகளில் இருந்தும் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கமா நகரை நோக்கி நடந்தவர்களாகவும் வாகனித்தவர்களாகவும் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் இந்த ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்கமா நகரம் நமக்கு மிகவும் விசேஷமான ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஹிதாயத் இருக்கிறது, அதாவது நேர்வழி இருக்கிறது. அங்கே அல்லாஹ்வின் அருக்கொடை கிருபை இருக்கிறது, அங்கே அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, யாரெல்லாம் அங்கு செல்வார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடைந்து கொள்ளுவார்கள், அந்த பரக்கத்துகளுக்குரியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். சங்கையானவர்களே, இந்த அத்தனை சிறப்புகளும் போன்றே அவர்கள் பாவங்களை விட்டு விடுவிக்கப்பட்டவர்களாக பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் ஆவார்கள். சங்கியான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் எல்லா விதத்திலும் மனிதர்களை மாத்திரமன்றி அனைத்து படைப்பினங்களுக்கும் விடுதலை அல்லது அபயம் அளிக்கக்கூடிய ஒரு ஊராக அந்த புனித மக்கமா நகர் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த நகரின் மீது குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சத்தியமிட்டு கூறியிருக்கிறான். அதில் குறிப்பாக இரண்டு இடங்களில் இது அபயமளிக்கக்கூடிய ஊரு, அபயமளிக்கக்கூடிய ஊரின் மீது சத்தியமாக என அவன் சத்தியமிட்டிருக்கிறான். பாதுகாக்கப்பட்ட அல்லது அபயமளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது சத்தியமாக. மேலும் லாவு குசிமு பிஹாதல் பலத் வான் தஹில்லும் பிஹாதல் பலத் வவாலிதிம் வமா வலத். இந்த சூறாவிலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சங்கையானவர்களே இந்த நகரத்தின் மீது சத்தியமிட்டிருக்கிறார். ஆக இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட அபயமளிக்கப்பட்ட ஒரு ஊராங்க அந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உத்துபாவும் ஷைபாவும் ஹரத்துக்கு வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஓநாய் ஒரு ஆட்டுக்குட்டியை விரட்டி கொண்டு வருகிறது. இந்த விரட்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய அந்த ஆடு விரண்டு ஓடி அந்த ஹரத்தின் எல்லைக்குள் நுழைந்து விடுகிறது. சங்கானல்லாஹின் நல்லடியார்களே, விரட்டி வந்த ஓநாய் ஹரத்தின் எல்லைக்குள் நுழையாது, அவ்வாறே நின்று விடுகிறது. இதனை பார்த்த ஒரு காஃபிர், அதாவது மக்கத்து குறைஷி காஃபிர்கள், மிகவும் மோசமான காஃபிர்கள், உத்துபா ஷைபாவை பார்த்து கூறுகிறார், என்ன ஆச்சரியம், இந்த ஓநாய்க்கும் அல்லவா இந்த அதாவது ஹரத்தின் ஹுருமத் தெரிகிறது, கண்ணியம் தெரிகிறது. சங்கியான் அல்லாஹின் நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஓநாயை கொண்டு அந்த ஓநாயை விட்டும் கூட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த ஆட்டையும் பாதுகாத்தான். ஆக இவ்வாறு அபயம் கிடைத்தது, அந்த ஆட்டுக்கு விடுதலை கிடைத்தது. ஏன் சங்கையானவர்களே, இது அல்லாஹினால் அபயமளிக்கப்பட்ட ஊராக இருப்பதனால். சங்கையானவர்களே, இஸ்லாத்தின் சட்டம், ஒரு குற்றவாளி குற்றத்தை செய்துவிட்டு அந்த ஹரத்துடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டால் இவருக்கு இவரை கொலை செய்வது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடும் குற்றத்தை செய்த ஒருவர் நுழைந்து விட்டாலும் அவரை அந்த எல்லையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவரை நிர்பந்திக்க கூடாது, அவரை நிர்பந்திக்க கூடாது என்பது சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக சங்கையானவர்களே, இவ்வளவு மிகவும் அதாவது பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு ஊராக அந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளும் இந்த ஊருக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனிலே இதனை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறான். மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே முதலில் அமைக்கப்பட்ட வீடு அங்கே இருக்கிறது. இங்கே இந்த அவ்வல பைத்தின் அதான் பக்கா என்ற கூடிய ஊரில் இருக்கிறது. சங்கையானவர்களை, நாம் இன்று மக்கா என்று சொன்னாலும் அக்காலத்து பெயர் பக்காவாக இருந்தது. எனவே அந்த பழைய பெயரை கொண்டே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த குர்ஆனில் மென்ஷன் பண்ணி இருக்கிறான். சங்கையானவர்களே, மேலும் அது பறக்க செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது, நேர்வழி காட்டப்படக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அதிலே பல அத்தாட்சிகள் ஆதாரங்கள், தெளிவான அத்தாட்சிகள் அங்கே இருக்கின்றன. இஸ்லாத்துடைய அத்தாட்சிகள் அங்கே இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம். இஸ்லாத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த மகாமு இப்ராஹிம் என்று சொல்லுவது. இது வரலாற்று சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மகாமு இப்ராஹிம் அங்கே இருக்கிறது. செஞ்சானவர்களே, மேலும் அல்லாஹு தஆலா இதனை கூறிவிட்டு சொல்லுகிறான், யார் அந்த ஊரில் நுழைந்து விடுகிறார்களோ அல்லது யார் அந்த ஹரத்தின் எல்லைக்குள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், அபயம் அளிக்கப்பட்டவர்கள். எனவே யார் அங்கு செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ, வசதி வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறதோ, வழிவகைகள் யார் எவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களின் மீது, அந்த மனிதர்களின் மீது அங்கு சென்று ஹஜ்ஜை அல்லாஹ்விற்காக என்று நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. மேலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மேலும் யாரெல்லாம் இதனை மறுக்கிறார்களோ, ஹஜ்ஜி செய்யாம மறுத்து விடுகிறார்களோ, இப்படி மறுப்பவர்களை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை மக்கள் ஹஜ்ஜி செய்யணும் என்பதற்கு. மக்கள் அனைவர்களும், அதாவது முழு அகிலத்தாரும், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி மனிதன் வரை உண்டான அனைத்து மக்களும், ஹதீஸே குதுசியோட கருத்திருக்கிறது, எல்லோரும் ஒன்று சேர்ந்து அத்துபா, அதாவது மிகவும் பெரிய தக்குவாதாரியை போன்று மாறிவிட்டாலும் அது என்னுடைய ஆட்சியிலே அல்லது என்னுடைய கண்ணியத்திலே எந்தொன்றையும் கூட்ட வைக்காது, அதிகரிக்காது என்பதாக அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். ஆக சங்கையானவர்களே, ஹஜ்ஜி செய்யவில்லை என்பதனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட போவதில்லை. இவர்களின் இந்த அமலின் பால் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்து கூறுகிறது. சங்கையானவர்களே, நாம் இலங்கை நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்மில் அதிகமானோர் சிங்கள மீடியத்தில் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இஸ்லாத்தை பற்றி தவறான புத்தகங்கள் வெளிவந்திருக்குது. இந்த புத்தகங்கள், ஒரு புத்தகம் தான் அல்லா வப்பர். என்ன பேரு? அல்லா வப்பர். இப்படி ஒரு வார்த்தைக்குதான் முஸ்லிம்கள்ட்ட கேள்விப்பட்டு என்ன வார்த்தைகள் தீக்கிறது? அல்லாஹு அக்பர். அதை கூட சரியான முறையில சொல்ல முடியாது, மொழிய முடியாது, பேரையே கொச்சப்படுத்தி சூட்டி இருக்கிறாங்க. என்ன அல்லாஹ்வப்பர்? எங்களுக்கு உண்மையில, நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட புத்தகங்களை படிப்பார்கள். படிப்பதினூடாக இஸ்லாத்துடைய வரலாறை தவறாக புரிந்து கொள்ளுவார்கள். இன்டர்நெட்ல நிறைய படிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பத்திரிகைகள்ல நிறைய படிக்கிறாங்க. இது சரியான வழிதானா, உண்மையான முறையில், அதாவது ஊர்ஜித செய்யப்பட்ட செய்திகள் தானா, இஸ்லாத்தின் சரியத்தில், அதாவது இஸ்லாமிய அந்த நடைமுறையில் சொல்லப்பட்ட உண்மையான வரலாறு தானா என்பதை அதை ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலைமையில் மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சொல்ல வர்றேன் என்னென்றா, மாஷல்லா, இலங்கையில அந்தராதமிக்க என்று சொல்லி, அதாவது சமாதானம் சம்பந்தமாக பல அமைப்புகள் இருக்கு, அதில் ஒன்று இருக்குது. இதுல பல மதகுருமாறு மாஷல்லா ஈடுபாடா இருக்கிறாங்க, முஸ்லிம்களோட ரொம்ப பெரிய உதவியாளர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களும் கூட இப்படிப்பட்ட புத்தகங்களை படிச்சு போட்டு இஸ்லாத்தை பத்தி கருத்து சொல்ல வராங்க. எனக்கு அதுவரையில தெரியல, என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியாப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டிருக்கிற நேரம், இலங்கையில் இந்த காலியை சேர்ந்த ஒரு மதக்குரு தலைவர், ஒரு பன்சலையுடைய தலைவர், அவர் ஒரு வரலாறு சொன்னார். என்ன வரலாறு என்று சொன்னா, மக்கா விரலே பிஹிட்டி மக்கோ காராமையே. என்ன சொன்னாரு? மக்கா விரலே பிஹிட்டி மக்கோ காராமையே. விளங்குதா? மக்கால அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மகோக்காராமை என்று அதுல ஒரு இருந்ததாக சொல்றாங்க. அங்கே அவர்களுடைய புத்த பெருமானுடைய பாத அடையாளங்கள் இருப்பதாக சொல்றாங்க. இந்த அல்லாஹ்வப்பர்ல தான் அதை எழுதியிருக்கிறாங்க. செங்கையானவர்களே, இது எதனை சொல்றாங்க? எங்கட ஹரத்தை சொல்றாங்க, அங்கே மக்காம் இப்ராஹிம் இருக்கிறது, அதனை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். சங்கையானவர்களே, நானே ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால லங்கா தீபையில கூட பேப்பர் கட்டினிட்ட இல்ல நம்புறேன்டா நம்புங்க, எப்படி 4 வருடங்கள் சுமாராக 4 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதுல கூட சொல்றாங்க, 2 விடுத்தங்கள் புத்த பெருமான் அந்த பூமிக்கு வடம கராபிச்சதாக சொல்லிக்கிறான். அல்லாஹு அக்பர். இங்கு மக்காவுக்கு 2 விடுத்தம் போயிருக்கிறார்களாம். சங்கியானவர்கள், எங்களுக்கு உண்மையான வரலாறு தெரியாட்டி என்ன சொல்லுவோம், நம்பிடுவோம். இப்படித்தான் அங்க என்ன இருக்குது, ஹஜ்ஜி போனாலும் இப்ப இவருக்கு வரலாறு தெரியாது, இந்த தவறான வரலாறு படிச்சுட்டு போனா இப்ப மக்காம் இப்ராஹிம பாக்குற நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும், யார ஞாபகம் வரணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டிய இடத்துல யார ஞாபகம் வரும். இவர் படிச்சிருக்கிறார் வரலாறு, இன்னாருடைய காலடி, அவரை தான் ஞாபகம் வரும். ஆக அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே சங்கையானவர்களே, இந்த வரலாறுகளை நாங்க படிக்கணும். அதிகமா இப்படி புதுசாக வெளியாகக்கூடிய புத்தகங்கள்ல நிறைய விஷயங்களை திணிச்சு பொய்யான செய்திகளை எல்லாம் எழுதி வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக சங்கையானவர்கள், எனவே நாங்க இந்த வரலாறுகளை படிப்பதோட எங்களோட குழந்தை குட்டிகளுக்கும் மக்கா என்றா எங்க, எங்க இருக்கிறது, எந்த நாட்டில் இருக்கிறது, அது எப்படியாப்பட்ட ஊரு, ஏன் அதற்கு அது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது, சங்கையானவர்கள் அனைத்து விஷயங்களும் எங்களோட குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எங்களை வரலாறு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். கதை நொடிகள் சொல்றதை விட இவைகளை சொன்னால் நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, தீனுடைய விஷயங்களை படித்தவர்களாகவும் மாறுவார்கள். இல்லாட்டி எல்லாம் பாதுகாக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு இன்டர்நெட்ல போட்டிருக்கிறார். சங்கையானவர்களே, அவருடைய மனைவிமார்களை பத்தி என்னென்ன விஷயங்கள் போடப்பட்டு இருக்குது, யகூதிகள் அந்த விஷயம் இன்னைக்கு தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. இதனை படிச்சா என்ன சொல்லுவாங்க, இத வரலாறு விளங்கி கொள்ளுவாங்க. அவர்களை பத்தி தவறான விஷயங்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தவறான விஷயங்கள். சங்கையானவர்களே, எனவே நாங்கள் படிச்சு கொள்வோம் சொன்னா மாஷா அல்லாஹ் எங்களை, அதாவது எங்களுடைய முன்னோர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலும், இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும் தவறான எண்ணங்கள் ஏற்பட்டும் சொன்னா அவர்களுடைய எந்த தியாகங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு செய்வதை கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறானோ அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவைகளின் மீது நம்பிக்கை இல்லாது செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அதனால சங்கையானவர்களே, மிகவும் தெளிவாக இந்த விடயங்கள்ல இருக்கணும். அதே போல சங்கையானவர்களே, ஹஜ்ஜி இது கட்டாய கடமை. இந்த இடத்துல அதாவது போகக்கூடியவர்களும் இருப்பார்கள், அதிகமானவர்கள் போகாதவர்களும் இருப்பார்கள். இருந்தாலும் சங்கையானவர்களே, ஹாஜிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதுவர்கள் என்பதாக அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார். எனவே அவர்கள் யாருக்காக வேண்டி துஆ செய்வார்களோ அதை அல்லாஹ் கபூல் செய்வான். எவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவார்களோ அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஹாஜிகள் அல்லாதவர்கள் ஹாஜிகளை சந்தித்தால் அவர்களிடத்திலே துஆவுக்கு வேண்டுவது சொன்ன பாவங்களை, அதாவது பாவங்கள் மன்னிப்பதற்காக அவர்களிடத்துல வேண்டுகோள் வைப்பது சொல்ல, அதாவது எங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாவிடத்துல துவா செய்யுங்க, எங்களை மகஃபிரத்துக்கு துவா செய்யுங்க என்று அவர்களிடத்துல வேண்டுகோள் விடுப்பது எதுவும் சொன்னர். சங்கியானவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்டார்கள். உங்களுடைய துஆவுல என்னை மறந்து விடாதீர்கள், உங்களுடைய என்ன மறந்துடாதீங்க என்று சொல்லி சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். சங்கியானவர்களே, எப்படிப்பட்டவர்கள் கேட்கிறாங்க? முன்னே அதாவது முந்திய பிந்தி அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், முழு அகிலத்தாருக்கும் ரஹ்மத்தானவர்கள், அல்லாஹ்விடத்திலே நேரடி தொடர்புண்டானவர்கள், அவர்களுடைய கண்கள் உறங்கினாலும் உள்ளம் உறங்காதவர்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்க தூங்கிட்டு சொன்னா எங்களை உது முறியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிய போதிலும் அவர்களும் உது முறியாது. இப்படிப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் நோன்பு பிடித்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு அதாவது ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருந்தான் என்ற கருத்து ஹதீஸில் வந்திருக்கிறது. ஆக சங்கியானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சொல்றாங்க, உங்களோட துவால என்ன சேர்த்துக்கோங்க, உங்களோட துவால என்னை மறந்துடாதீங்க. ஆக சங்கியானவர்கள் எனவே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்களை சந்தித்தால் அவர்களிடத்திலே நாம் வேண்டுகோள் விடுப்பது. இவ்வாறு சங்கியானவர்களே, இன்னும் இரண்டு வாரங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 17-18 நாட்களுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹா வர இருக்கிறது. இந்த ஈதுல் அல்ஹா மிகவும் சந்தோஷமான ஒரு திருநாள், ஒரு பெருநாள். எந்த அளவுண்டா எங்கட வீட்டுல எங்கட நாட்டுல நோன்பு பெருநாளை நாங்கள் விசேஷமாக கொண்டாடிய போதிலும் ஏனைய நாடுகளில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இந்த ஈத் அல்ஹா தான் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் சங்கியானவர்களே? ஏனென்றா நோன்பு பெருநாள் எடுத்தா பெருநாள் தொழுகையோட தக்பீரும் முடிஞ்சு அதோட பெருநாள் முடிஞ்சு. நோன்பு பெருநாள் எடுப்பீங்கண்டா அதாவது பெற தென்பட்டத்திலிருந்து தக்பீர் ஆரம்பமாகும். அங்க அதாவது எப்ப அந்த தொழுகைக்கு பெருநாளுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டுவோமோ அதோடு என்ன நடந்துடும்? தக்பீர் முடிஞ்சு, தக்பீருடைய அவகாசம், பெருநாளுடைய காலம் முடிஞ்சு. சங்கியானவர்களே, ஈதுல் அல்ஹா அவ்வாறு இல்லை, ஈதுல் அல்ஹா அவ்வாறு இல்லை. பிற 9 தக்பீர் ஆரம்பமாகிடும், பிற 9 தக்பீர் ஆரம்பமாகிடும். 13 அன்று அசர் வரையில தக்பீர் இருக்கிறது. பெருநாளுடைய கொண்டாட்டங்கள் இருக்குது. என்ன கொண்டாட்டம் சங்கியானவர்களே? இது தியாகத்துடைய திருநாள். இந்த திருநாளையில அதாவது மிகவும் ஏற்றமான அமல், சுன்னத்தான அமல் என்னன்னு சொன்னா அதாவது குர்பான் கொடுப்பது. என்னது? குர்பான் கொடுப்பது. சங்கியானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன, இது என்ன செயல்? சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத்து. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இவ்வாறு மிருகங்களை பலியிடுவதினூடாக குர்பான் கொடுப்பதினூடாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சங்கியானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும் அந்த ஆட்டிலேயோ மாட்டிலேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. கேட்டாங்க, யார சொல்ல அவ்வாறுண்டா? செம்மறியாடு இருக்குது, இதனுடைய அந்த அதாவது அதனுடைய அந்த லொம்பன்னு சொல்றாங்களே சிங்களத்துல, இது இருக்கு, இதுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் கூட ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. சங்கியானவர்களே, ஆக மிகவும் ஏற்றமான அமல் தான் என்ன செய்வது? குர்பான் கொடுப்பது. எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபிக்ஹுடைய கிதாபுலையும் சட்டமாக ஒரு சுன்னத்தான அமலாக எழுதப்பட்டிருக்கிறது, துல்ஹஜ் மாதம் தலைப்பெறை தென்பட்டத்திலிருந்து, துல்ஹஜ் மாதம் தலைப்பெறை தென்பட்டத்திலிருந்து அறுக்கப்படக்கூடிய மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் ஆகியவைகளை பார்த்தால் தக்பீர் சொல்லுவது சுன்னத், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது. என்ன சொல்லுவது? அல்லாஹு அக்பர். பெருநாள் வரவே இல்லைன்னா அதற்கு முன்னால 8-9 நாட்களுக்கு முன்னிருந்தே என்னது, இப்படி ஒரு மிருகத்தை கண்டாலேயே தக்பீர் சொல்லுவது. சங்கியான சகோதரர்களே, இவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த பெருநாள்ல செய்யக்கூடிய அந்த அமல். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் மாதம் தலப்பிறை தென்பட்டத்தில் இருந்து அந்த பிராணியை அறுக்கும் வரையில், அந்த பிராணியை அறுக்கும் வரையில் அவர்களுடைய நகங்களை வெட்ட வேண்டாம், மீசை முடிகள் போன்றவைகளை கத்தரிக்க வேண்டாம், அகற்ற வேண்டாம் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. ஆக சுன்னத் என்னன்னு சொன்னா, மீசையோ நகமோ ஏனைய முடிகளையோ துல்ஹஜ் மாதம் தலைப்பறையிலிருந்து தான் அந்த குர்பானை கொடுக்கும் வரையில் வெட்டாமல் இருப்பது. சங்கியான விசேஷமான ஒரு அமல், அந்த அமலை எதிர்பார்த்து இருப்பது. சங்கியானவர்களே, இது எப்ப கொடுக்கிறது? சுன்னத் பெருநாள் தொழுதற்கு பின்னால் எப்ப கொடுக்கணும்? பெருநாள் தொழுதத்திலிருந்து 13ஆம் நாள் அன்று அசர் தொழுகைக்கு அந்த நேரம் வருமே, அதற்கு முன்னுண்டான நேரத்துக்குள்ள கொடுத்துடும். இதுதான் மிகவும் ஏற்றமானது. அதுலேயும் ஏற்றமானது குல்ஹஜ் 10ஆம் நாள் அன்றே கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை ஏந்த அளவு ஏலியா என்ன செய்வாங்க, அந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுவாங்க. சூரியன் உதயமாகி அதாவது 20 நிமிஷம் இருக்குது, குறிப்பிட்ட அந்த நேரம் கழிஞ்ச உடனே என்ன செய்வார்கள்? பெருநாளுடைய தொழுகையை தொழுவார்கள். தொழுது விட்டு குர்பான் கொடுப்பாங்க. அந்த குர்பானியுடைய அந்த பிராணியுடைய இறைச்சிலிருந்து அந்த அந்த காளையுடைய உணவை சாப்பிட்டு இருக்கிறார்கள், சாப்பிடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக சங்கியானவர்களே, எல்லோருமாக சேர்ந்து இந்த குர்பான் கொடுக்கிறாங்க. வானாண்டு சொல்லல்ல, நல்ல ஒரு விஷயம் தான் இது. இருந்தாலும் நாட்டு நிலைமைகளை கவனிக்க வேண்டியிருக்குது. நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், அதாவது எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கியானவர்களே, மாட்டையே வணங்கக்கூடியவர்கள் இந்துக்கள். அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அசல் என்ன? இந்துக்களுடைய நாடு இந்தியா. அந்த இந்தியால மாடு அறுக்கிறாங்கன்னு பிரச்சனை வருதில்லை. தமிழ்நாட்டிலையும் பல ஆண்டுகள் இருந்தோம், இந்தியாவில் சுமார் 6 வருஷங்களுக்கு மேல வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறோம். ஆனா அங்க எங்கேயுமே இப்படி பிரச்சனை இல்லை. ஆனா சிலோன்ல பிரச்சனை வருது. ஏறு சங்கியானவர்களை இந்த பிரச்சனை காரணம் என்னன்னு சொன்னா, ஷரியத்துல எது மிகவும் சிறந்த அமலோ அதை விட்டு போட்டு வேறொரு அமல், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அமலை செய்ய முயற்சிப்பது. என்ன? இந்த உதுஹியால மிகவும் சிறந்தது மாடு கொடுப்பதல்ல. எல்லாரும் மாடு கொடுக்கறாங்க, அதல்ல சிறந்தது. ஆடு கொடுப்பதுதான் சிறந்தது. இந்தியாவில் ஆட்டை கொடுக்கறாங்க, மாஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. ஏ, மாடல் கொடுவதில்லை, ஆனால் எல்லாருக்கும் சேர்ந்து போகல. இப்ப சிலவங்க லோபத்தனம் அது, ஏன்னா வசதிக்கு தானே வாப்பா 7 பேர் சேர்ந்து மாட்டை கொடுக்கறத. ஒரு ஆட்டை கொடுங்கல, 60-70 நல்ல ஆடு இருக்குது. சிலவங்க பாக்குற 1 லட்சத்துல மாசாலா 7 பேருக்கு சேர்ந்து ஒரு மாட்டை பெருட்டிட்டு இல்ல, ஆட்டை கொடுங்க, உங்களுக்கு அதை விட வசதி இருக்கு, கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டை அறுத்தா இந்த பிரச்சனை இல்ல. இன்னொரு இதுதான், நான் எனக்கு ஆடு அறுக்கிறதுக்கு பெர்மிஷனும் கூட இருக்க தேவையில்லை. மேகலை நாட்டுல மாடு அறுக்கிறதா அதுக்கு ஏற்பாடு இருக்குது. சங்கியானவர்களே, அதே மின்னுக்கு எப்படி அறுக்கிறாங்க? நாட்டு சட்டம் எங்கேயோ இவங்க மார்க்கத்தை வச்சு வேற என்னமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனால இஸ்லாம் தவறான முறையில அந்நியவர்களுடைய பார்வையில எடுத்து காட்டப்படுகிறது. இஸ்லாத்தை பத்தி தவறான எண்ணம் வருது. இவனுடைய வேலையே என்ன? மாடு கொள்றதுதான் என்றாங்க. என்ன மாட்டை கொள்றதுதான் இவண்ட வேலை, பலி கொடுக்கிறதுதான் இவண்ட வேலை. ஆக சங்கியானவர்களே, எனவே கூட்டாக கொடுப்போம் என்று சொன்னா இதுல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ஒரு மாட்டை தனி அங்க இருந்தா ஒரு இடம் தானே, ஒரு பர்சனலா ஒரு ஆளுட பேரு தான் போகும். பலர் சேர்ந்து ஒரு 40 மாட்டை பெருட்டினா யாராவது வந்து எதுவும் பாப்பான்னு சொன்னா அங்க பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான்னு ஹோல்சேலா காட்டி கொடுத்துடும். அதனால கூட்டா வானான்னு சொல்லல, நான் கூட்டா இருக்கிறத வேணான்னு சொல்லல, தடை என்று சொல்லல. ஆகமானது நல்லதுதான், இருந்தாலும் பாதுகாப்பு என்ற ரீதியில எங்களுக்கு மத்தியில் அந்நியர்களுடன் வர வேண்டிய புரிந்துணர்வு சமாதானம் என்பது, அவர்கள் எங்களை பத்தி நல்லதை வைக்கணும் என்ற கூடிய அந்த அமைப்புல பார்த்தா இது செலவேல எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வுகளை இல்லாமல் ஆக்கி விடலாம். எனவே ஆக சிறந்தது மாடு அறுக்கிறத விட ஆடு கொடுப்பதுதான். ஏனென்றா இதுல வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுக்க பார்த்தாங்க, அறுபடல. திரும்ப என்ன சொர்க்கத்தில் இருந்து ஒரு மாட்டுக்குட்டியை கொண்டு வந்தாங்களா, இதை கொண்டு வந்தாங்க, ஆட்டுக்குட்டியை தான் கொண்டு வந்தாங்க. செங்கையானவர்கள் ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து அதை அறுக்க வச்சாங்க. இதுதான் மிகவும் சிறந்தது. ஆக சிறந்தத்தை செய்தால் 70% வாழக்கூடிய, அல்லது கிட்டத்தட்ட எங்களை முஸ்லிம்கள் 8% என்றால் 92% வாழக்கூடிய அந்த மக்களுடைய உள்ளங்கள் புண்படுமா? படாதா? செங்கையான் புண்படாது. ஆக எங்களுக்கு லேசான முறையில் எங்களோட நாட்டில் சமாதானத்தை பாதுகாக்கலாம். இது மிகவும் முக்கியமானது. கொலைப்படி செய்வது எப்படி? கொலை செய்வதை விட கடுமையானது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபித்னா என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறது, கொலைப்படி பிரச்சண்டத்தை எப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறது அதனை தட்டி விடாதீர்கள், எழுப்பாட்டி விடாதீர்கள். ஆக எங்கட எந்த செயல்னால எழுப்பாட்டப்படும் தெரியாது, அதனால மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ப பெர்மிட் எடுக்கணுமா? எடுத்துக்கோங்க, கட்டாயம் எடுக்காம இருக்காதீங்க. சிம்பிள், 100 ரூபாய் 200 ரூபாய் போக போகுது, போங்க மாசலா. எம்எம்சி மாதிரி இருக்கிறாங்க, போனா எல்லாம் செஞ்சு தருவாங்க, உங்களுக்கு காலடியில கொண்டு வந்து தருவாங்க, எல்லா வசதியுமே இருக்குது மாசாலா. இருந்தும் செய்யலையா? இது பெரிய அநியாயம். நாட்டு சட்டத்துக்கு துரோகம் செய்வது பெரும் குற்றம். இங்க ஏன்னா எங்கட பாதுகாப்புக்காக வேண்டித்தான் சட்டங்கள். எதுக்கு சட்டம்? எங்கட பாதுகாப்புக்கு. ஆக சங்கையானவர்களே, அது அறுக்கிறீங்களா, ரத்தத்தை கான்ல ஒட்டாதீங்க. அதுக்கு முறையோடு என்ன செய்யுங்க, என்னடா இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து முனிசிபாலிட்டி சட்டம் கேட்டு பாருங்க, என்ன செய்யலாம், கானுக்கு அனுப்பலாம், சொல்ல ட்ரெயினுக்கு தான், ட்ரைனேஜுக்கு தான் அனுப்பணும். ட்ரெயின் அதாவது இந்த மழை தண்ணீர் இருக்குது, இது அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. தான் பாவிச்ச வேஸ்ட் வாட்டர் அனுப்பலாம். இது சட்டம் அப்படி இருக்குமென்னு சொன்னா, ஒரு பிராணி யாரு தகுந்த ரத்தத்தை அனுப்பினா எப்படி இருக்கும்? பார்க்கிறவனுக்கு எவ்வளவு ரத்தம் கொதிக்கும்? சுத்தம் இல்ல. கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்க, நோய்கள் ஏதும் வந்தன்னு சொன்னா, ஏதும் ஊர்ல பிரச்சனைகள் வந்தா, அதனால பாதிக்கப்படக்கூடியவங்களும் நாங்க தான். சில இடங்கள்ல ஒரு கந்திரி வந்து முடிஞ்சிட்டு சொன்னா, அதே போல இந்த ஹஜ்ஜி பெருநாள் வந்து முடிஞ்சிட்டு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு சரியான நாத்தம் ஊர்ல, சரியான நாத்தம் வழியில போகல. ஏ அங்க அந்த கிடுவத்திண்டு போட்டு அந்த சோத்தை அப்படியே போட்டிப்பாங்க, புதைக்கிற வழக்கம் இல்ல. அதே போல கோழிக்கோடல் இதெல்லாம் காலையில் அங்கங்க போட்டிப்பாங்க. சிலவங்க கூட இந்த ஆத்துல கொட்டுறாங்க. எங்க கொட்டுறது? ஆத்தோரத்து கபரேனிக்கு வந்து சின்னமே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரஸ்தா கபரேனுக்கு. நாங்க சாப்பிட போட தேவையில்ல கபரேனுக்கு, அது அல்லாஹ் பார்த்து கொள்ளுவாங்க. கடல்ல கொட்டுறது செஞ்சாலும் அது எங்கட பொறுத்துல, அது முறைக்குது. அப்படி அறுக்கப்படும்டா வேஸ்டான விஷயங்களை பூமியில புதைக்கணும். எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதண்ட உடல் உறுப்பு அதாவது துண்டிக்கப்பட்டால் நெகம்பட்டி நினைவீங்க, இதை கூட அங்கிங்க வீசுறதுல புதைங்க. இதுதான் முறை சங்கியானவர்களே. ஆக என்ன செய்யுங்க, அழகான முறையில குழிய தோண்டி புதைங்க, வேஸ்டான அந்த பொருட்களை புதைச்சிடுங்க, நிறைய பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்ளலாம். பாதையில குப்பை கொட்டுறது இருக்குது, இது ஈமான் இல்லாதவண்ட வேலை. யார்த வேலை? ஈமான் இல்லாதவண்ட வேலை. கோவிக்குவான நான் சொல்றேன். ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉம் வ சபஉன ஷுஅபா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டதாகும். ஈமானுக்கு எத்தனை பிரான்சஸ்? 70 சொச்சம் பிரான்சஸ் இருக்குது. இதுல மிகவும் சிறந்தது அஃலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொல்றது. வஅதுனஹா, மிகவும் தாழ்ந்தது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாஃபதுல் அதா அனித்தரீக், நோவினை தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு இஸ்லாம் புனிதமானது சிந்திக்கலையா? ஈமான்ல குறைஞ்ச அந்தஸ்து என்ன? ஈமான் ஒருத்தன் ஆக கடைசியா இந்த அளவு தான் இருக்குது, இதுக்கு மேல ஈமான் ஒண்ணும் பேலன்ஸ் இல்ல என்ற கூடிய மனிதன் கூட என்ன செய்ய மாட்டான், பாதையில ஊத்த சீத்தே கண்டா, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை கண்டா அப்படி விட்டுட்டு போக மாட்டான், அதை ஓரமாக்குவான், எடுத்து போடுவான், அந்த ஆபத்தை இல்லாமல் ஆக்குவான். அப்படி இல்லாமல் ஆக்கலே அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு மனிதன், இவன் ஈமான்ல கடைசி படித்தரம் என்ன? இல்ல. ஈமான கடைசி படித்தரம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஈமான் இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கையானவர்கள். அதனால மிச்ச தூர சிந்திக்கணும் இந்த விஷயங்கள்ல, குப்பை அங்கிங்க கொட்டுவதாக இருந்தாலும். இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது, தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்ப அதனால நாங்க சட்டத்துக்கு ஏசியோ அல்லது முனிசிபாலிட்டிக்கு ஏசியோ அல்லது வேற வேற அந்த அதிகாரிகளுக்கு அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏசியோ வேலை இல்லை. நாங்க முறையான முறையில் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணல, நாங்க முறையோட இஸ்லாத்தை என்ன செய்யல, பிராக்டிஸ் பண்ணல. முறையோட இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுவோம் சொன்னா எங்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு கிடைக்கும். சங்கால எப்படி நான் சொன்ன வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கக்கூடிய ஊர் என்ற மாதிரி எல்லோருக்கும், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் இஸ்லாம் பாதுகாப்புடைய கோட்டை, பாதுகாப்புடைய கோட்டை. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ் சொன்ன பரிபூர்ணமான முறையில நீங்க இஸ்லாத்துல நுழைஞ்சிக்கோங்க. அப்ப ஆடு மாடு அறுக்கிருந்தாலும் அதுக்கும் ஒரு முறை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அறுக்கக்கூடிய முறைய பேணி அறுங்க, மிகவும் நல்ல முறையில் அறுங்கள் என்பதாக சொன்னாங்க. எப்படி அறுக்கிறது? மிகவும் நல்ல முறையில். சங்கையானவர்களே, அது சட்டமே தனி. எனவே உலமாக்கள்கிட்ட போங்க, ஆடு மாடு மிருகங்களை குர்பானை கொடுக்கிறது எப்படி, அதனுடைய வழிமுறைகள் என்ன, சட்ட திட்டங்கள் எப்படி, அதை அதாவது அந்த விசேஷமாக அல்லாஹ்வுடைய அந்த இறைச்சியை எத்தனை பங்குகளாக போடணும், யார் யார் இது கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், எவர்களுக்கு கொடுக்கணும், இந்த விஷயங்களை நல்லா படியுங்க. அதே போல ஒரு பிராணி அறுப்பதாக இருந்தா அது எப்படியாப்பட்ட மிருகமாக இருக்கணும், அதையும் படிங்க. அப்ப முறையோட நாட்டு சட்டம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டானவங்க மாசால நிறைய எங்க நாட்டு, அதாவது காலிய முனிசிபாலிட்டி எடுத்துன்னு சொன்னா அங்க நிறைய எம்எம்சி மாற இருக்கிறாங்க, அந்த சட்டங்கள் அவங்கள்ட்ட போனா நேராக தெளிவாக உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலும். அதுக்குண்டான உதவிகளை வழிவகைகள் அவங்க செய்வாங்க. எங்கட பொறுப்பு நாங்க யாரிடத்துல எங்களுக்கு தெரியாட்டி அதை கேட்கிறோம் இல்லை. ஆனா குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு ஒரு விடயம் தெரியாவிட்டால் ஃபஸ்அலு, அதாவது நீங்க அத என்ன செய்யுங்க, அதாவது தெரிந்தவர்கள் இடத்துல அதனை கேட்டுக்கோங்க. தெளிவாக சொல்றான், நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு விடயத்தை தெரியாவிட்டால் அறிந்தவர்களிடம் நீங்கள் அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கு அல்லாஹ் ஏவிக்கிறான், இதை கேட்டுக்கோங்க. அப்ப முறையோட நாங்க இதை செய்து கொள்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த திருநாளை பெருநாளை முறையோட சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. நம்முடைய மாதா பிதாக்கள், உற்றார் உறவினர், உஸ்தாத் மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை நீ சீராக்குவாயாக, நாட்டிலே சமாதானத்தை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், சமாதான குந்தம் விளைவிக்க கூடியவர்களாக, பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கிவிடாத நாயனே. யா அல்லாஹ், எங்களை சடங்கு சம்பிரதாயங்களையும் எங்கட அமால்களையும் நாட்டுடைய இந்த நிலைமைகளை சீர்கெடுப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடாத நாயனே. எந்த விதத்தில் அமல்களை செய்வதை கொண்டு நீ சந்தோஷம் அடைவாயோ, மிகவும் சிறந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, உனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நீ நமக்கு கற்றுக் கொடுத்தாயோ, அதே விதத்தில் செய்வதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் தந்தருவாயாக. அனைத்து விஷயங்களும் உனக்காக வேண்டிய கலாசுடன் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.